ஆஸ்திரேலியாவில் இரட்டை குடியுரிமை விவகாரத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையும் துணை பிரதமர் பதவியையும் இழந்த பானபி ஜாய்ஸ் அவர்கள் நேற்று நியூ இங்கிலாந்து தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அமோக வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலில் 52.3% வாக்குகளை பெற்ற பானபி ஜாய்ஸ் நேற்று நடந்த தேர்தலில் சுமார் 60% மேல் வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகின்ற நிலையில் தமக்கு வாக்களித்த மக்களுக்கு தாம் நன்றி கூறுவதாக அவர் தெரிவித்தார்.
Absolutely. Stay humble all the time. The first part of my speech was never let this go to your head. Just work very, very hard. People have given you a real sense of trust that you're going to try and work as hard as you can for the New England, for your electorate, and do the right thing by your nation, and I'm going to make sure that I do precisely that. I don't get carried away for one second thinking that anything's permanent. As I've said, your votes can go up, and by gosh, they can go down as well.
விரைவில் மீண்டும் துணை பிரதமராக பொறுப்பேற்பார் என்று எதிர்பார்க்கப்படும் பானபி ஜாய்ஸின் வெற்றி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்று வர்ணித்த பிரதமர் மால்கம் டர்ன்புல், இந்த வெற்றியானது அரசின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை அதிகரிக்கும் என கூறினார். ஆனால் இந்த வெற்றி தொடர்பில் பிரதமரோ பானபி ஜாய்ஸ் அவர்களோ பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை என லேபர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டிம் ஹாமண்ட் தெரிவித்தார்.
It's cost a fortune for something that was entirely preventable if Barnaby Joyce had have just done his homework. All we really see there in a very, very traditional safe national seat is an absence of the Tony Windsor factor in many events. And what we really saw in the course of the last week was just how fractured and dysfunctional this so-called coalition between the National Party and Malcolm Turnbull's Liberals really are.
இரட்டை குடியுரிமை இருக்கலாமோ என்று சந்தேகிக்கப்படும் லேபர் மற்றும் ஏனைய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களை நீதிமன்றம் பரிந்துரைக்க உள்ளதாக பிரதமர் மால்கம் டர்ன்புல் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் செவ்வாய் பிற்பகல் 5 மணிக்கு முன்பாக தமது குடியுரிமை நிலைப்பாட்டை நிரூபிப்பதற்கான படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டியுள்ள நிலையில் செனட்டர்களுக்கான காலக்கெடு கடந்த வெள்ளிக்கிழமையுடன் முடிவடைந்துள்ளது. இந்த நிலையில் அரசு தரப்பில் இரட்டை குடியுரிமை விவகாரத்தில் இனிமேல் யாரும் சிக்கிக்கொள்ள மாட்டார்கள் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக தெரிவித்த பிரதமர், ஆனால் லேபர் கட்சிக்கும் அது பொருந்தும் என சொல்ல முடியாது என கூறினார்.
This is an acid test of his integrity. He's facing a couple at the moment. I mean, the High Court found Barnaby Joyce ineligible because he had been a New Zealand citizen and he didn't even know he was a New Zealand citizen. Labor has members who knew they were UK citizens but did not get their paperwork done in time to have their UK citizenship brought to an end before they nominated.
ஆனால் தமது கட்சி உறுப்பினர்களை பரிந்துரைப்பதாக கூறுவதன் மூலம் தமது பக்க தவறுகளை பிரதமர் மறைக்க முனைவதாக லேபர் கட்சி முக்கியஸ்தர் டோனி பர்க் தெரிவித்தார்.
Now understanding orders at the moment, only a minister can make those referrals. So what the government is currently setting up is a situation where they'll hide behind the standing orders, hide behind the parliamentary rules to create a situation where Labor members can be referred to the High Court, but they adopt a protection racket for their own members.
விக்டோரியா மாநிலத்தில் பெய்து வந்த கடும் மழையின் தீவிரம் குறைந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிறு வரை பெய்யும் கடும் மழையால் வெள்ள அபாயம் ஏற்படும் என மாநிலத்தின் பல பகுதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 36 மணித்தியாலங்களில் உதவி கோரி 3000 மேற்பட்ட அழைப்புகள் வந்ததாக அவசர சேவைகள் பிரிவு தெரிவித்துள்ளது. பெரும்பாலான அழைப்புகள் விக்டோரியாவின் வடகிழக்கு பகுதியிலிருந்தே வந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் மாநிலம் முழுவதற்கும் விடுக்கப்பட்ட மோசமான வானிலை எச்சரிக்கை மீளப்பெறப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே பெய்த மழையால் ஏற்பட்ட வெள்ளம் தொடர்பில் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என விக்டோரியன் எமர்ஜென்சி மேனேஜ்மென்ட் கமிஷனர் கிரேக் லப்ஸ்லி வலியுறுத்தியுள்ளார்.
I think the key thing is here is the rain is either leaving us or has gone, but the river system has water in it. So those river systems with water, the water will move through. And that will take in some cases hours or days to do so.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். நாட்டில் ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரிப்பது குறித்த சட்ட முன்வடிவு இவ்வாரம் நாடாளுமன்றின் கீழவையில் ஆராயப்பட உள்ள நிலையில் இதில் மத நம்பிக்கைகள் பாதுகாக்கப்படுகிறது என்பதை தாம் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புவதாக பிரதமர் மால்கம் டர்ன்புல் கூறியுள்ளார். குறிப்பாக திருமணத்தை நடத்தி வைப்பவர்கள் தமது விருப்பத்திற்கு மாறாக செயல்படுமாறு வற்புறுத்தப்படாதிருத்தல் மற்றும் ஒரே பாலின திருமணத்தை ஏற்றுக்கொள்ளாத மத அமைப்புகளுக்கான சாரிட்டி என்ற அங்கீகாரம் பறிக்கப்படாதிருத்தல் போன்ற அம்சங்கள் இந்த சட்ட முன்வடிவில் உட்படுத்தப்படுவதற்கு தாம் ஆதரவு வழங்க உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார்.
If you are authorised to celebrate a marriage, you're not obliged to celebrate any particular marriage that you choose not to. And, you know, there are plenty of marriage celebrants. No one's ever going to have difficulty finding someone to celebrate their marriage. So that's, you can just deal with that in a very practical way.
ஆனால் இந்த சட்ட முன் வடிவு செனட் அவையில் என்ன வடிவத்தில் நிறைவேற்றப்பட்டதோ அதே வடிவிலேயே கீழவையிலும் ஆராயப்பட வேண்டும் என லேபர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மால்கம் டர்ன்புல் ஒரே பாலின திருமண விடயத்தில் தமது தலைமைத்துவத்தின் சக்தியை நிரூபிக்க வேண்டுமென ரெயின்போ ஃபேமிலிஸ் அமைப்பின் நிறைவேற்று அதிகாரி ஃபெலிசிட்டி மாலோ தெரிவித்தார்.
Inclusion of caveats or disclaimers in the existing Marriage Amendment Act that went through the Senate last week. The Prime Minister can very easily just instruct his party room to say that we're going to move forward, that we don't need any further amendments, that people can have their say, but really let's just get this done and dusted this week.
இனி விளையாட்டுச் செய்தி ஒன்று. ரஷ்யாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான 32 அணிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சி பிரிவில் இடம்பெற்றுள்ள ஆஸ்திரேலியாவின் சொக்கரோஸ் அணி பிரான்ஸ், பெரு மற்றும் டென்மார்க் ஆகிய அணிகளுடன் முதற்கட்டமாக மோதவுள்ளது. ஜூன் 16 தொடங்கும் முதலாவது போட்டியில் பிரான்ஸை எதிர்கொள்ளும் சொக்கரோஸ் அணி 22 டென்மார்க் அணியையும் 27 பெரு அணியையும் எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் ரஷ்யாவின் 12 விளையாட்டு மைதானங்களில் ஜூலை 15 வரை நடைபெறுகின்றன. இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகின்றது.